ஆற்றலை அழித்து விடவே முடியாத இயற்கையிலே சில விதிகள் இருக்கின்றன. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், ஒரு பொருளை அழித்து விட முடியாது. லா ஆஃப் இன்டிஸ்ட்ரக்டபிலிட்டி ஆஃப் மேட்டர். ஆக ஆசையை அழிக்க வேண்டும்னு சொன்னால் முடியுமா? ஆனால் அழிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் முதல்ல இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த ஆசைகளெல்லாம் இணைய வருகின்றன. ஆசை எப்படி வருகிறது? ஒரு வகை எண்ணமாகத்தான் வருகிறது. ஆசையும் ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணம் பதிவை ஏற்படுத்துகிறது. இந்த எண்ணம் பதிவை எங்கே ஏற்படுத்துகிறது? விஞ்ஞான ரீதியாக நான் அறிந்து கொள்ள வேண்டுமே. அதை படிப்படியாக சொல்லுவோம். எங்கெல்லாம் அந்த எண்ணப்பதிவுகள் ஏற்படுகின்றன, செயல்வினை பதிவுகளும் ஏற்படுகின்றன, எங்கே ஏற்படுகின்றன என்று பார்க்க போகிறோம். ஒரு 60 வயது ஒருவர் இருக்கும், டைரக்டராக இருக்கிற ஒரு கம்பெனியில் காரை போட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். போர்டு மீட்டிங் நடக்க போகிறது ஒரு 2 மணி நேரத்தில். இவர் சேர்மனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பேரை இங்கே சரி கட்ட வேண்டாம், ஒரு மணி நேரம் முன்னதாக செல்ல வேண்டாம். நான் அரை மணி நேரத்தில் அந்த ஊருக்கு சென்று சேர்ந்து விடுவார். குறுக்கு வழியிலே போகிறார், சீக்கிரம் சென்று விடலாம் என்று. ஒரு சிறிய கிராமத்தில் கார் நின்று விடுகிறது. அது இனி புறப்படாது என்று தெரியும். மெக்கானிக் வந்தால்தான் புறப்படும், அவருக்கே தெரிந்து போனது. அங்கே ஏதேனும் மெக்கானிக் இருக்கிறார்களா என்று சைக்கிள் கடையில் போய் கேட்கிறார். சைக்கிள் கடைக்காரர் சொல்கிறார், இங்கே காரே இல்லையா, அந்த கிராமத்தில் மெக்கானிக் எதுவும் கிடையாது. சைக்கிள் கடையை வைத்துக் கொண்டிருக்கிறேன், ஒரே ஒரு வாடகை சைக்கிள், அதை எடுப்பார் கூட இங்கே இல்லைங்க. பரம ஏழைகள் இங்கே இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் செல்லக்கூடிய நகரத்திலே தான் மெக்கானிக் இருக்கிறார். ஆக நீங்கள் அங்கே சென்று மெக்கானிக் அழைத்து கொண்டு வர வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. இவர் சொல்கிறார், பஸ் எப்படி அந்த வழியாக வரும் என்று. காலி பஸ் சென்று விட்டதையா, இனி மாலை தான் வரும். மாலைக்குள்ளாக ஒரு பதவி அங்கே கிட்டாது, இவருக்கு போய் ஆக வேண்டாம். அவசரத்தை சொல்கிறார். அவன் சொல்கிறான், நான் செய்யக்கூடியதெல்லாம் ஒன்று இருக்கிறது ஐயா, உங்கள் காரை நான் பார்த்துக்கொள்ளுகிறேன். நீங்கள் அது ஒரு வாடகை சைக்கிள் இருக்கிறது இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் போங்க. அரை மணி நேரத்தில் அந்த ஊருக்கு சென்று விடலாம், 3/4 மணி நேரத்தில் சென்று விடலாம். உங்கள் பணியை முடித்து விட்டு ஒரு வாடகை காரை எடுத்துக்கொண்டு அந்த மெக்கானிக்கை அழைத்து கொண்டு வந்து விடுங்கள், சரி செய்து கொண்டு போகலாம். இவருக்கு அதுதான் வேறு வழி இல்லை என்று தெரிகிறது. ஆனால் என்ன இவருக்கு தயக்கம், 40 ஆண்டுகளாக சைக்கிள் ஓட்டவில்லை. அவர் பள்ளியிலிருந்து போய் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தார். இப்போது 60 வயதாகி விட்டது அவருக்கு. அதற்கு பிறகு கார் கொடுத்தார் அவருடைய தந்தை, காரையை பழகி கொண்டு விட்டார். சைக்கிள் ஓட்டவில்லை, சைக்கிள் பேலன்ஸ் இருக்குமா என்ற ஐயம் இருக்கு. என்றாலும் வேறு வழி இல்லை. அந்த மெக்கானிக்கிடம் சொல்கிறார், சைக்கிள் ஓட்டி நீண்ட நாள் ஆகிவிட்டது, 40 ஆண்டை சொல்லவில்லை அவர். சைக்கிளில் ஏறிக்கொள்ளுகிறேன், சைக்கிள் பழகுவதற்கு பின்னாலே பிடித்துக்கொள்வார் இல்லை யாராவது, அப்படி நீ கொஞ்சம் பிடித்துக்கொண்டு சைக்கிளோடு வா, பேலன்ஸ் வருகிறதா பார்க்கிறேன், வந்தால் எடுத்துக்கொண்டு போகிறேன். ஆரம்பத்தில் சைக்கிளை மிதிக்கிறார் பெடலை, நடுங்குகிறது, சைக்கிள் விழுந்து விடுமாட்டோம், இவருக்கே அச்சம் ஏற்படுகிறது. பிடித்துக்கொள்ளு பிடித்துக்கொள்ளோன்று கத்துகிறார். அங்கே பிள்ளைகள்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே வந்து கூடி விடுகிறார்கள். தாத்தா சைக்கிள் பழகுகிறார், பார்க்கலாம் வேடிக்கையாக என்று. முதல்ல வெகுவாக ஆடுகிறது, விழுந்து விடுமோ என்று எண்ணுகிறார். பிறகு அழுத்து மிதிக்கிறார், சைக்கிள் சீராக ஓடுகிறது, பேலன்ஸ் வந்து விட்டது. சரி, பின்னாலே அவன் பிடித்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே மேலும் போகிறார். பார்த்தாலும் அவன் கை விட்டு விட்டான், அங்கே தான் இருக்கிறான். பேலன்ஸ் இவருக்கு வந்து விட்டது. தெரு முனை வரை செல்கிறார். பிறகு அவருக்கு பழைய வித்தை முன்னால் விதை செய்திருக்கிறார், நினைவு வருகிறது அவருக்கு. ஹேண்டில் பார்லேருந்து கையை எடுத்து விட்டு ஓட்டி பார்க்கிறார், பேலன்ஸ் நிற்கிறது. படையிலிருந்து காலை எடுத்து விட்டு ஓட்டுகிறார், பேலன்ஸ் நிற்கிறது. எப்போதோ செய்த வித்தையெல்லாம் செய்கிறார். பிள்ளைகளெல்லாம் கைகோட்டி அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள். சைக்கிளை எடுத்துக்கொண்டு தைரியமாக போகிறார். இப்போது ஒரு சைக்கிள் ஓட்டினாரே, இப்பொழுது 60 வயதில் அவர் 15-16 வயதில் சைக்கிள் பழகவில்லை என்றால் இப்பொழுது அவரால் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. ஆக அப்பொழுது பழகிய பதிவுகள் எங்கேயோ அவரிடம் இருந்தன, அது இப்பொழுது எழுச்சி பெற்று விட்டன. அந்த சூழ்நிலையிலே எழுச்சி பெற்று விட்டன. சைக்கிள் ஓட்டுவது, டை படிப்பது, நீந்துவது ஒரு முறை பழகிவிட்டா என்று சொன்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாது என்று சொல்வார்கள். ஆக பழகவே இல்லை என்றால் சைக்கிளை இவரால் ஓட்டியிருக்க முடியுமா? ஓட்டியிருக்க இயலாது. அந்த பதிவுகள் எங்கே இருந்தன ஐயா? அந்த உடல் அமைப்பிலே இருந்தன, புலன்களிலே இருந்தன. So here is a case where imprints have been formed in the limbs and senses of the human. ஆக ஓரிடத்துல பதிவுகள் ஏற்படுகின்றன என்று பார்த்தோம். உடல் அமைப்பிலும் நம்முடைய தசைநார்களிலும் பிறகு புலன்களிலும் இருக்கின்றன ஒரு வகை பதிவுகளை பார்த்துக்கிட்டோம். சரி, இன்னொரு சம்பவம் எடுத்துக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு அச்சகத்தில் ப்ரூஃப் திருத்தி கொடுத்துக்கிட்டு நான் வந்து கொண்டிருந்தேன். ஒரு ஆன்மீக அமைப்பை சார்ந்த ஒருவர் அவர் அங்கே வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் திருத்தி கொடுத்து விட்டேன் ஐயா, என்னை கடிந்து கொள்ளுகிறான் அச்சகக்காரர், முறைப்படி திருத்த வேண்டாம்னு சொல்லி குறிகளை போட்டு, எனக்கு அது பழக்கம் இல்லை, நான் தமிழ் இலக்கியம்தான் படித்திருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து கொடுத்து விடுவீர்களா? 6 பக்கம் இருந்தது, நம்மால செய்யக்கூடிய பணி. தெருவிலே வந்து கேட்டார். சரி, ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு செய்ய வேண்டுமே என்று சொன்னேன். நான் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஐயா, அதை நிறைவு செய்ய செல்ல வேண்டும். நீங்கள் அங்கே வந்தீர்கள்னால் எங்கள் அமைப்பில், ஒரு ஆன்மீக அமைப்பது, நாங்கள் அந்த அமைப்பில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து விட்டு கொடுத்து விடலாம். அங்கே போனால் 20-25 பேர் கொடி இருக்கிறார்கள். ஏதோ தலைப்பு அங்கே பேசக்கூடியவர் கொடுத்திருந்தார்கள். நான் சொன்னேன், நான் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு இதை பார்த்து இங்கே வைத்து விட்டு போய் விடுக்கிறேன், நீங்களும் உங்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டு போங்க. பேசுகிறவர் வந்து அமர்ந்தாருங்க. இவர் போய் அவரிடம் ஏதோ சொன்னார். நான் இருக்கும் திசையை பார்த்தார்கள். பேசக்கூடியவர் என்ன சொன்னார், இன்று இன்பமும் துன்பமும் என்று தலைப்பிலே பேசுவதாக இருக்கிறது. இன்னார் வந்திருக்கிறார் என்று அறிகிறேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் வந்து இந்த தலைப்பை தொடங்கி வைத்து விட்டார் என்று சொன்னால் பிறகு நாம் தொடர்ந்து பேசுவதற்கு வசதியாக இருக்கும்னு திடீர் என்று அழைத்தார். நான் இங்கே போய் இன்பம் என்றால்னா துன்பம் என்றால் என்ன, இரண்டும் எழுச்சி நிலை, உயிரின் எழுச்சி நிலை என்பதை விளக்கி கொண்டே போனேன். நான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பெண்டுலம் உதாரணமாக கொடுத்தேன். கடிகாரத்தில் பெண்டுலம் அங்கும் இங்கும் அசைகிறது. அதுபோலவே மனமானது இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று போகிறது. இயல்பான நிலை நடுநிலை, அதுதான் அமைதி. ஆக மனதுக்கு இன்பம் இருக்கக்கூடும், துன்பமும் இருக்கக்கூடும், அமைதியும் இருக்கக்கூடும். இன்ப துன்ப நாட்டத்திலே மனிதன் மனம் அமைதியை மறந்து போனது, இழந்து போனது என்ற தத்துவத்தை விளக்கி கொண்டே போனேன். விளக்கி கொண்டே போனபோது அவ்வை பெருமாட்டி ஏதோ இது பட்டு சொல்லியிருக்கிறார்களே என்று உள்ளத்தின் பின்னணியிலே ஏதோ ஒரு குறிப்பு வந்த வண்ணம் இருந்தது. பேசிக்கொண்டே போனேன்னா அந்த பாடல் நினைவுக்கு வந்தது. அந்த பாடலை எடுத்து கொடுத்தேன் அவர்களுக்கு. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமொழிந்து மதிக்கெட்டு, போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. இது இதற்கு என்ன, நான் பள்ளியில் இருந்தபோது படித்த பாடல், பிறகு இந்த வெண்பாவை நான் பார்க்கவில்லை. என்ன விளக்கம் அப்போது தரப்பட்டிருந்தது, அந்த வெண்பாவுக்கு என்ன விளக்கம் அப்போது பள்ளியிலே தரப்பட்டது என்றால், ஒருவன் அதிகமாக செலவு செய்கிறான், உடனே மக்களை அவனுக்கு ஏளந்தத்துக்கு ஆளாக்குவார்கள் அவனை. அவன் யார் ஆதரவும் இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டு போவான். ஆன முதல் என்றால் பணம் மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். ஆன முதலில் அதிகம் செலவானால், அதிகம் செலவழித்து விட்டான். மானமொழிந்து மதிக்கெட்டு, போன திசை எல்லாருக்கும் கள்ளனா ஏழு பிறப்பும் தீயனா, ஏழு பிறப்பு என்று வந்தது ஏழு தலைமுறை, நல்லாருக்கும் பொல்லானம் நாடு, கடுமையான தண்டனையாக இருக்கிறது. கடன் படாதவர்கள் யார் என்று உலகத்திலே அத்தனை அரசாங்கங்களும் கடன்பட்டு இருக்கின்றன. நம்முடைய அரசாங்கம் கடன்பட்டிருக்கிறது, வேர்ல்டு பேங்க் கடன்பட்டிருக்கிறது, இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்டு கடன்பட்டிருக்கிறது, உலகம் முழுவதும் கடன் அமைப்பிலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி கடுமையான தண்டனை சொல்லி வைத்திருக்கிறார்களே, இப்படி இருக்குமா, வேற ஏதோ பொருள் இருக்க வேண்டுமே என்று பேசும்பொழுது பட்டது எனக்கு. முதல் என்ற சொல்ல இங்கே வந்திருக்கிறது. முதல் என்றால் பணம் என்று என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், முதல் என்றால் கேபிட்டல் அல்லவா, பிஸ்னஸ்லேயே போடக்கூடிய முதல் என்று சொல்லிக்கிறோம் கேபிட்டல். ஆன முதலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேபிட்டல் அது யாதியா, அதுதான் உயிர். ஏன் நான் ஜீவனாக இங்கே வந்தேன், உயிர் இருந்தது ஜீவனாக வந்தேன். அந்த உயிராற்றலை என்ன சொன்னேன், என்ன செய்தேன், திட்டமிட்டு செலவிடாமல் அதிகம் செலவானால் இன்ப நாட்டத்திலே போனது. மானமொழிந்து மதிக்கிட்டு உயிராற்றல் முதலேயே இழந்து விட்டேன் என்றால் என்னவாகும், மானமழிந்து மதிக்கிட்டு போன திசை எல்லாருக்கும் கொள்ளனா ஏழு பிறப்பும் தீயனாய், இவன் உயிராற்றலை விரைமாக்கி விட்டான் என்றால் என்னவாகும், க்ஷீணித்த வித்திலிருந்து க்ஷீணித்த குழந்தைகள் தான் வரும். அடுத்த தலைமுறையும் நொஞ்சான் குழந்தைகளாக இருக்கும், அடுத்த தலைமுறையும் அப்படித்தானே வரும். ஏழு தலைமுறைகளுக்கு அந்த பாதிப்பு வருமே. இந்த பெரிய உண்மை அல்லவா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் என்று ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு தெரிந்தது எனக்கு, அதை விளக்கமாக கொடுத்தேன். அந்த இடத்துல எனக்கே தெளிவாக தெரிந்தது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே பள்ளியிலே படுத்த வெண்பாது, இப்போது புது விளக்கம் கிட்டுகிறது, தெளிவாக தெரிந்தது. அது இந்த வெண்பா எங்கிருந்தது ஐயா, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க கொண்டு தானே மேற்கோளாக நான் காட்டினேன் என்றால், மூளையுண்ட பதிவாக இருந்தது அது. ஆக ரெண்டாவது இடம் பதிவு எங்கே விழுகிறது, இப்போ இந்த கருத்துக்களை இங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்போது மாலை இரவு போனவுடன் வீட்டிலே என்ன கருத்து கேட்டீர்கள் என்றால், கிட்டத்தட்ட முழுக்க நீங்கள் சொல்லிவிடலாம். ஒரு வாரம் கழித்து ஒரு கருத்தை கேட்டால் என்ன கருத்து என்று கேட்டால், மையக்கருத்து மட்டும்தான் நிற்கும். ஏன், என்னவானது, அத்தனையும் வாங்கி கொள்ளுகிறது, மூளை ஒரு பகுதியை மட்டும் நிறுத்தி கொள்ளுகிறது. எனவே தான் புத்தி சித்தம் என்றெல்லாம் சொல்லி வைத்தது இதற்காகத்தான். ஸ்டோரிங், ரிசீவிங் அண்ட் ஸ்டோரிங் அங்கே நிற்கிறது. இது பள்ளியிலே படுத்த வெண்பா எங்கேயோ நிற்கிறது என்றால், மூளையின் செல்களிலே பதிவாக இருந்திருக்கிறது, மிக தெளிவாக தெரிந்தது. சரி, இன்னொரு உதாரணம் சம்பவம் தருகிறேன். சில மாதங்களுக்கு, சில ஆண்டு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே அமெரிக்க நாட்டிலே ஒரு வழக்கு வந்தது. ஒரு இளைஞனானவன் 16 படுகொலைகளை காரணமில்லாமல் செய்து விட்டான். அவனை கண்டுபிடித்தார்கள், 400 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தார்கள் இளைஞன். அந்த இளைஞனுடைய தந்தை இன்னொரு நகரத்தில் இருந்தார். பத்திரிகை நிருபர்கள் அவரை தேடிக்கொண்டு போனார்கள். அங்கே போய் கேட்டார்கள் அவங்க மகனை பற்றி. அவர் ஒரு கருத்தை சொன்னார், மிக சிறிய செய்தியாக வந்தது அது. அவர் சொன்னார், நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது யாரையோ கொலை செய்ய வேண்டும் என்ற வலுவான எண்ணம் உள்ளத்தில் இருந்தது. ஏதோ ஒரு வகையிலே என் பிள்ளையை கொலைகாரனாகிவிட்டது நான் தான் என்று எனக்கு தெரிகிறது, அவ்வளோதான் சொன்னார். அதற்கு மேலாக அந்த மருத்துவத்துறை விஞ்ஞானம் விளக்கவில்லை. என்ன வகை இருக்கிறது, இவர் அந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டிருந்தார் மூளையின் பதிவாக. காலத்தால் அது அந்த பிள்ளைக்கு அந்த மூளையின் பதிவாக போயிருக்கிறது. பிள்ளைக்கு மூளை பதிவாக போனது, இவர் செய்ய வேண்டிய கொலையை அவன் கடுமையாக செய்துவிட்டான், 16 கொலைகளை செய்துவிட்டான். ஆக எங்கே இந்த பதிவு போய் சேர்ந்தது பிள்ளைக்கு, இவருடைய வித்தின் வாயிலாக இந்த சீட் செல் அங்கே போய் சேர்ந்தது. ஆக நாம் ஏற்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் லிம்ஸ் அண்ட் சென்சஸ் ஒரு இடத்துல விழுகிறது, பிறகு மூளையினுடைய செல்களிலே விழுகிறது, வித்தினுடைய செல்களிலே விழுகிறது, அடுத்த தலைமுறைக்கு போகிறது. நான்காவதாக ஒரு இடத்துல விழுகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை யாது? உடல் இயங்குகிறது, மனம் இயங்குகிறது, அடிப்படை என்னென்றால் அதுதான் உயிராற்றல். அந்த உயிராற்றலை போய் பதிவாகிறது அது. இட் ஃபார்ம்ஸ் அன் இம்ப்ரிட் அந்த லைஃப் எனர்ஜி செல்ஸ் ஆல்சோ நான்கு இடங்களில் பதிவாகி எடுக்கிறது. சென்ற தலைமுறையில் மிகச்சிறந்த கர்நாடக இசைவித்வான் ஒருவர் இருந்தார். மிகவும் சிறந்தவர், முன்னணியில் இருந்தார். அவருடைய மகன் ரொம்ப வித்வத் இருந்தது, நன்றாக பயிற்சி கொடுத்திருந்தார். ஆனால் தந்தை ரொம்ப சம்பாதிக்கிறார், இவன் பொழுதுபோக்கிலேயே கேளிக்கைகளே கலந்தளி கொண்டிருந்தான். அவருக்கு மிகவும் கவலை. பிள்ளைக்கு நல்ல திறமை இருந்தும் வழிகாட்டாது, முயற்சி மேற்கொள்ளாது இருக்கிறானே என்று. அப்படியே அவர் காலம் கழிந்து விட்டது. அவர் காலமான பிறகு பிள்ளை மிகவும் பொறுப்பாகி விட்டான். நல்ல இசையை பயில தொடங்கினான். நல்ல கச்சேரிகளை தான் கேட்டான். முன்னணிக்கு வெகு விரைவிலேயே முன்னணிக்கு வந்து விட்டான் அந்த பிள்ளை. என் தந்தை இருந்தவரை இதை செய்தான் இல்லையே, அதற்கு பிறகு இதை செய்தானே என்றால் என்னவாகி இருக்கிறது? தந்தை இருந்தபொழுது அந்த ஆசை அவருக்கு இருந்தது இல்லையா, பிள்ளை இது படிக்கவில்லையே, நிராசையாக இருந்தது. அந்த உயிர்த்துகளின் மீது அது பதிவாகி மேட்டலாகி வந்திருக்கிறது. ஒரு ஒரு பெரியவர் காலமாகி விட்டார் என்றார், மகனோ மகளோ அண்ணனோ தம்பியோ யாரோ அந்த உயிர்த்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த சடங்குகள் எல்லாம் இதற்காகத்தான் வைத்திருக்கிறார்கள். 13 நாள் சடங்குகள் செய்கிறார்களே. நான் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்த போது சில வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. தொழிற்சங்க பணிகொண்டு செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று நேற்று ஒருவர் இருப்பார், ஒரு நாள் லீவ் என்று எண்ணிக்கொண்டிருப்போம், ஒரு நாள் காலமானார் என்று செய்தி வரும். கடமைக்காக நான் மயானத்திற்கு போவதுண்டாங்க. அத்தனை பேரும் அதிர்ச்சியோடு கூடியிருப்பார்கள் நண்பர்கள் எல்லாம், நம்பவே முடியாது அவர்களால். 400-500 பேர் கூடியிருப்பார்கள் சில நேரங்களில். அப்போது அந்த உயிர் என்னவாகிறது என்று நான் ஆராய்ச்சியில் இருந்தேன். அந்த உடல் இருக்கின்றவரை அந்த உயிரானது உடல் மீது அது ஒரு நிலையாக இருப்பதில்லை. இட்ஸ் ஹோவரிங் ஓவர் த டெட் பாடி. பழக்கமான இடம், உருண்டைய கண்ணாலே பார்க்க முடியாததை அது ஒரு அழுத்தமாகத்தான் உணர முடியும். அந்த உடல் ஒரு எரியூட்டப்பட்ட பின்னர், புதைக்கப்பட்ட பின்னர் அது அங்கே இருப்பதில்லை. ஆக அது போன்ற இடங்களில் என்ன சொல்வார்கள், இங்கே நாங்கள்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறோம், வந்தவர் யாரேன்னு சொல்லுவார். இங்கேயே ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தி விட்டால் என்ன, இன்னார் வந்திருக்கிறாரு என்று சொல்வார்கள். தவிர்க்க இயலாது. அங்கே சில தத்துவங்களை விளக்கலானே நான் சென்னை நகர் மயானங்கள் பலவற்றிலே இரங்கல் கூட்டம் போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி அப்போது அந்த ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கண்டுகொண்டேன், இந்த உயிராற்றல் பிறகு என்ன செய்கிறது, எங்கே பாசம் வைத்ததோ அங்கே வந்து விடுகிறது. இல்லத்திலே தான் பெரும்பாலும் குடும்ப சூழ்நிலையிலே இருந்தவர் அங்கே வந்து விடுகிறது. நம் முன்னோர்கள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதை. ஆக என்ன சொன்னார்கள், கல் ஊன்றுவது என்று சொல்வார்கள். கல்லிலே ஆவாகனம் செய்து விடுகிறார்கள். பிறகு ஒரு 10-13 நாள் சடங்குகள் நடக்கின்றன. சடங்குகள் போது என்னவாகிறது பாருங்கள், கூட்டமாக உறவினர்கள் இருப்பார்கள் அங்கே. இந்த பிள்ளை முக்கியமாக முதல் பிள்ளை தான், இந்த கடைச்சாங்கங்களையும் செய்வான். அவன் தம்பி தங்கையெல்லாம் உடன் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. செய்து கொண்டே போகிறான் இல்லையா, அப்பொழுது அந்த உயிராற்றல் சிறுக சிறுக அவனுடைய உயிராற்றலோடு கலந்து விடும். இங்கிருந்து வந்த உயிராற்றல் சுலபமாக கலந்து விடும். அதற்கு தான் ஒருவன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றல்ல, ரெண்டு பேர் யார் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம். நெருங்கிய உயிரிணைப்பை கொண்டவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி அந்த பதிவுகளை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு என்ன தெரியும் என்றால், இவன் எண்ணங்கள் செல்லது மாறும், உனக்கு பழைய கருத்து மாறும், பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்க கூடும். இப்போ தங்கைக்கு கல்யாணம் செய்து கொள்ள கைய வேண்டுமே என்று வறந்தேட தொடங்குவான். தந்தை இருந்தவரை பொறுப்பு இல்லாத இருந்தானே, இப்போது இருக்கிறானே என்றால் தந்தை உயிராற்றல் இங்கே வந்து விட்டது, அந்த பொறுப்பு இவனுக்கு வந்து விட்டது. திடீரென்று ஒரு பள்ளியை பார்த்து விட்டு அங்கே போய் ஒரு நன்கொடை கொடுக்கலாம், பள்ளி கொடுத்துருக்கு என்று போகும் இவனுக்கு எண்ணம். இவனுக்காக வந்த எண்ணம் இல்லை எது, தந்தை எதை எண்ணி இருக்கிறார் அங்கே போகின்ற பொழுதோ அவரை நிறைவேற்றவில்லை எதை. ஆக அவர் உயிரானது உடலை விட்டு பிரிந்த பிறகு பிள்ளை ஈர்த்து கொண்டு விட்டான். ஆக அந்த உயிர்த்துகளின் மீது விழுகிறது. 4வது இடமாக அந்த உயிர்த்துகளின் மீது விழுகிறது மிக தெளிவாக தெரிகிறது. பிறகு எங்கே விழுகிறது, உயிர்த்துகள் என்பது யாது? ஆக இந்த வகுப்புகளில் அடிப்புகளை அத்தனையும் விளக்கிக் கொள்கிறோம். உயிர்த்துகள் என்பது யாது, தனியாக ஒன்று இருக்கிறதா என்றால் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் துகள்கள் இருக்கின்றன, எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். அது நம்மிடம் உயிர்த்துகளாக அழுத்தம் பெற்று இருக்கிறது. பதிவுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற காரணத்தாலே தனியாக காணப்படுகிறது. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு புகை மண்டலத்தை சொல்லலாம், காற்று மண்டலத்தை. பழைய காலத்தில் நீராவி என்ஜின் எல்லாம் இருக்கும், ரயிலே இழுக்கக்கூடியது. சில இடங்களில் போகின்ற போது அந்த கரி புகை வழியாகும் விசில் வைத்திருப்பார்கள். விசில் என்றால் நீராவி வெளியாகக்கூடிய இடம் அது. அங்கே நீராவியும் கரித்தூகளும் சேர்ந்து மேகப்படலம் போது அங்கே காணும். இன்ஜின் சென்று விடும், மேகப்படலம் நீண்ட நேரம் அப்படியே இருக்கும். காற்றோட்டம் இல்லை என்று சொன்னார், காற்று அடிக்கவில்லை என்று சொன்னார். அங்கே போய் பார்த்தீர்கள் என்றால் என்னவாகும் என்றால், கீழே தரையில் கரித்தூகள் படிந்திருக்கும். சிறுக சிறுக அந்த மேகம் கலைந்து கொண்டே போகும். மேகம் போர்க்கக்கூடிய அந்த புகை மண்ணம் கலைந்து கொண்டே போகும். கரித்துகள் எல்லாம் தரையில் விழுந்துவிடும், தரை ஈரமாகும், நீராவி துகள் எல்லாம் தண்ணீராக கீழே விழுந்துவிடும். இது போல என்னவாகிறது, பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய உயிராற்றல் நம்முடைய அழுத்தம் பெறுகிறது. இந்த கரித்தூளும் நீராவியும் இருந்தால் எப்படி மேகமண்டலமாக காட்சி தருகிறதோ அப்படி அந்த அளவுக்கு இது தனித்தன்மை பெற்றுக்கொண்டதாக காட்சி தருகிறது. ஆக இந்த தனித்தன்மை நீங்க வேண்டும் என்று சொன்னால் அது அதனுடைய இயல்பான நிலையை அடைய வேண்டும், இந்த பதிவுகளை அகற்றிக்கொள்ள வேண்டும். ஆக நமக்கு ஒரு உயிர் இருக்கிறது என்று சொன்னால் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய உயிரின் ஒரு பகுதி தான் நம்முடைய இருக்கிறது. காற்று மண்டலம் என்பதை போல சைக்கிள் டியூபுக்குள்ளாக காற்று இருக்கிறது, வெளியிலும் காற்று இருக்கிறது, வெளியே ஒரு காற்று உள்ளே ஒரு காற்று இருக்கிறதாண்டா? இல்லை, இருக்கிறது காற்று ஒன்று தான். சைக்கிள் டியூபுக்குள்ளாக அழுத்தத்திலே இருக்கிறது, நம்மிடம் ஒரு அழுத்தத்திலே இருக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். எனவே தான் சைக்கிள் டியூபிலிருந்து காற்று வெளியேறி விட்டது என்று சொல்லிக்கிறோம். டியூப் வீக்காக இருக்கிறது என்று சொல்வது அதனால்தான். வெளி ஒன்று உள்ளே ஒன்று என்று கிடையாது. அப்படி ஐந்தாவது இடமாக எங்கே பதிவாகிறது என்று சொன்னால், பிரபஞ்ச ஆற்றல் துகள்களிலே பதிவாகி விடுகிறது. ஆக ஒருவன் செய்யக்கூடிய செயல் பிறரையும் பாதிக்கக்கூடும். எனவே தான் இந்த நாட்டிலே சொல்லி வைத்தார்கள், யூ கேனாட் பிளக் அ ஃப்ளவர் இன் யோர் கார்டன் வித்தவுட் டிஸ்டர்பிங் த ஸ்டார்ஸ் இன் த ஹெவன் என்று.